ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். 25 வரைக்கும் போன வாரம் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 26 இருந்து தொடர்ந்து அந்த அதிகாரம் முடிய நம்ம இன்னைக்கு பார்க்கணும். கடவுளை பற்றி ஒரு தவறான எண்ணம் நம்ம காலத்தில் ரொம்ப இருக்கு. அவர் வந்து ஒரு பழைய தாத்தா மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பார். பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் வந்து அப்படியே பயங்கரமாக தண்டிக்கலாம் மாட்டார், ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஒருபோதும் அவர் நியாய தீர்ப்பாடு அனுப்ப மாட்டார். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருந்தால், அவர்கிட்ட விளாடலான்னு நமக்கு இருந்தால், இந்த பகுதி நம்ம எண்ணத்தை முற்றிலுமாக மாற்ற பார்க்குது, முற்றிலுமாக மாற்ற பார்க்குது. அண்ணாளுடைய பார்வையை நமக்கு கொடுக்க பார்க்குது. அண்ணா எப்படி பார்க்குறார்? அவர் கொல்லுகிறவரும் அவர் தான், உயிர் கொடுக்குறவரும் அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான், இறக்குறவரும் அவர் தான். ஜீவன் கொடுக்க ஒருத்தர் படுக்கையில், வியாதி படுக்கையில் போடுறதும் அவர் தான், அவங்களை எழுப்பி நடக்க வைக்கிறதும் அவர் தான். அவர் தான் எல்லாம் செய்கிறவர். தேவ பயம் சில நேரங்களில் நமக்கு இருக்கிறது இல்லை இல்லைங்களா? தேவ பயம் இருந்தால் நம்ம நடக்கிற மாதிரி நடப்போமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர், ஆண்டவருடைய சபை, ஆண்டவர் வார்த்தை படிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பரம அழைப்போடு நித்திய ஆத்மா கொடுத்து நம்மளை அழைத்திருக்கிறார். நித்திய மகிமையை நம்மளுக்கு கொடுக்க போறார். அவருடைய சபையில் நம்ம இணைத்திருக்கிறார் அப்படின்றதல்ல. என்னெல்லாம் இருந்தா இது தேவனுடைய வீடு, அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகிற கர்த்தர், அவர் நினைச்சா பொசுக்கிடுவார் நம்மளை அப்படின்ற ஒரு தேவ பயம் நமக்கு அநேக நேரத்தில் இருக்கிறது இல்லை. பயமே இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி பயம் இல்லாத அது அதுவே ஒரு ஆபத்தான நிலைமை. இந்த தேவ பயத்தை இந்த பகுதிகள்லாம் நமக்கு கொடுக்கு, நமக்கு கொடுக்க செய். ஆண்டவர் வந்து அவருடைய அவர் ராஜ்யத்தில் உண்மை இல்லாதவர்கள், பொய்யானவர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறார். கொஞ்சம் கால டைம் தான் கொடுக்குறார். ஆனால் அந்த காலம் முடிஞ்ச பிறகு அவர் பொறுமையின் பாத்திரம் நிறைந்த பிறகு பயங்கரமாக உட்கிறோம் வருது. அது யாருனாலையும் நிறுத்த முடியாது, பயங்கரமாக வருது பாருங்களேன். அதை ஏலியுடைய மகன்கள் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். கடவுளுக்கு விரோதமாக கடவுளுடைய பலிகளையே அவமானப்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய விளைவு என்ன ஆச்சு? அந்த அவங்க செஞ்ச காரியம் அவங்களுக்கு ஒன்றும் சாதாரணமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், என்ன எல்லாரும் செய்யாதா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவமாக இருந்தது. அது மக்கள் எல்லோருக்கும் என்ன மாதிரி கர்த்தருடைய பலியை வெறுக்கும்படி செய்து விட்டது அப்படின்னு அதை கேள்விப்பட்ட, எல்லாத்தையும் கேள்விப்பட்ட தன்னுடைய தகப்பன் வந்து ஒரு உப்ப சொப்பம் இல்லாத மாதிரி ஒரு கடிந்து கொள்ளுதல். அப்பா செய்யாதீங்கப்பா, ஊர்ல எல்லாம் கெட்ட பேர் நம்மளுக்கு, அதனால செய்யாதீங்கப்பா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து ஆண்டவருடைய ரெண்டு ஒரு கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு கான்ட்ராஸ்டா வருது, சாமுவேலும் வருது, ஏலியுடைய the rise of the Samuel and the fall of Eli's son in law. சாமுவேலுடைய ஆண்டவர் உயர்த்துறது, ஏலியுடைய பிள்ளைகளை கீழே கொண்டு வருகிற ஒரு காட்சி. கடவுளுடைய பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண போறார். இந்த 26வது வசனத்திலேயே ஒரு பயங்கரத்தை பார்க்கிறோம். என்ன? அவர்கள் தகப்பனுடைய அவர்கள் வார்த்தையை அவர்கள் கேளாமல் போனார்கள். கேளாமல் போனதுனால் அவர்களுக்கு ஆண்டவர் அவங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணல. ஆண்டவர் அவங்களை கொல்லணும்னு தீர்மானிச்சிருந்ததுனால், அவங்களுடைய மனம் திரும்புகிற காலம் முடிந்து போயிருந்ததுனால் அவங்க தகப்பனுடைய சொல்ல கேட்டு திருந்தாமல் போனார்கள். ரொம்ப ஒரு ஷாக்கிங் வேர்ஸ் பாருங்களேன். 26ல பார்க்கும்போது இது கான்ட்ராஸ்ட் ஆகிட்டே வருது. சாமுவேல் இது இதுன்னு பார்க்கும்போது நம்ம நம்மளை கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்முடைய சர்ச் ஆண்டவருடைய சபையாக, நம்முடைய சர்வீசஸ் ஆண்டவர் கவனிச்சு வராரா? நம்ம எப்படி கூடி வரோன்றது ஆண்டவர் பார்க்கிறாரா? நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு ஒழுங்கீனமா இருக்கிறோம் சபையில? சபையில் அவருக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டு அவருக்கு உண்மையா இருப்போம், சபையில உண்மையா இருப்போம், அவருக்கு முன்பதாக உடன்படிக்கை செய்துவிட்டு அதில் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அவர் கவனிக்கிறாரா? அவர் கவனிக்கிறமா தெரியலையே. நம்ம அந்த சபையை எப்படி மதிக்கிறோம், அவரை எப்படி மதிக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோமா, உண்மை இல்லாம கவனிக்கிறாரா அவரு? நிச்சயமாக கவனிக்கிறார், நிச்சயமாக கவனிக்கிறார். நான் பார்த்தேன் இந்த ரெவலேஷன் இந்த ஏழு சபைகளுக்கு எழுதும் போது கவனிச்சு பார்த்தேன். ஒரு ஒரு சபைக்கும் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? எனக்கு தெரியும், ஐ நோ நீ பண்ற சேட்டெல்லாம் எனக்கு தெரியும், நீ பண்ற டிராமாலாம் எனக்கு தெரியும். நீ வெளியில நல்ல வேஷம் போடலாம், நல்ல பக்தி மாதிரி பண்ணலாம் நீ, ஆனா முதல் அன்பு இல்லை உங்ககிட்ட. எனக்கு தெரியும், யாருமே பார்க்காம இருக்கலாம், எனக்கு தெரியும் எல்லாம். அதுவே பார்க்கிறவரு வெளிப்பிரகாரமா நம்ம செய்யற குறைகள், ஒழுங்கீனங்கள், நேரத்துக்கு வராது, பண்ற விட்டு விட்டு வர்றது, நமக்கு மனசு இருந்தா வர்றது, அந்த தடை இந்த தடைன்னு சொல்றது, ஓய்வு நாள் நம்ம இஷ்டத்தின் போடி காலில் போட்டு மெரிக்கிறது, அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லையா? பார்க்கிறாருங்க. அவர் பொறுமையின் பாத்திரம் இடம் கொடுக்குது. அந்த சபைகளுக்கெல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பார்க்கறேன், நான் அடிக்கலன்னு சும்மா இருக்காதீங்க. அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு காலத்தை கொடுத்தேன். பாருங்களேன், சபையில் இங்கே ஏழியுடைய பிள்ளைகளை கொள்றேன்ட்டாரு. இது பழைய ஏற்பாடு கடவுள், இதெல்லாம் பழைய மதம், இதெல்லாம் தவறா? இன்னும் நமக்கு இருக்கிற இயேசு அன்பான இயேசு. நம்ம என்ன சொன்னாலும் அவ்வளவு மெர்ச்சாலும் அன்ப அமைதியா இருக்கார் அந்த இயேசு. வரல ரெவலேஷன்ல என்ன சொல்றாரு? ஒரு ஒரு வசனம் ரெவலேஷன் வந்து 2:20.
உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவர் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறார்.
தவறான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிற, தவறான காரியம் ஐநோ, உன்னுடைய இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நான் சும்மா இருக்கிறேன், சும்மா இருந்திருக்கிறேன் இவ்வளவு நாள், ஏன் தெரியுமா? 21.
அவள் மனம் திரும்பும்படியா அவளுக்கு தவணை கொடுத்தேன்.
அவளுக்கு மனம் திரும்பும்படி டைம் கொடுக்கிறேன். என் சபையில நடக்கிற இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இல்ல, எனக்கு என்ன மாதிரி சேவை வந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்ன மாதிரி நடக்குதுன்னு நான் தெரியாம இல்ல, மனம் திரும்பும்படிக்கு நேரத்தை கொடுத்தேன். ஆனால்
தன் வேட்டி மாற்றத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டளைக்கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபதிரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன்.
அவருடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன். ஏலிக்கு சொன்ன மாதிரி அவருடைய பிள்ளைகளும் கொள்ளுவேன், அவளையும் என்ன செய்வேன், எசபேல் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, அவளையும் என்ன செய்வேன், கட்டில் நான் விரும்பி தப்பு செஞ்சுட்டு இருந்தா அவ இனிமே வாழ்க்கையெல்லாம் கட்டில் படுக்கையா 10-15 வருஷம் வியாதியா படுத்திருக்கணும் நான் செய்ய போறேன். பாருங்களேன், உங்களில் அநேகர் வியாதியஸ்தரா இருக்கிறீர்கள். செய்யறாரு ஏன் இதை செய்ய போறேன்? இது செய்யறதுனால என்ன தெரிஞ்சுக்கணும்?
அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்தவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்.
எல்லா சபைகளும் தெரிஞ்சுக்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க செய்யறதும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம், ஒழுங்கீனமா இருக்கலாம், என்ன மாதிரினா இருக்கலாம், ஆண்டவர் எதுவும் பார்த்துக்கிட்டு இல்லை. அவர் சபையில் நானும் மெம்பர்னு இருக்கலாம், நான் பார்த்து எல்லா சபைகளும் அறியும் படிக்க நான் செய்யறது எல்லாருக்கும் தெரியும். சபையில விளையாடினா என்ன நடக்கும்னு எக்ஸாம்பிளா வச்சிருவேன் எல்லாருக்கும். ஜாக்கிரதையா இருங்க, அது வார்ன் பண்றாரு அந்த சபைக்கு. அதே மாதிரிதான் ஒரு வார்னிங் பழைய பாடல நமக்கு இங்க கிடைக்குது, ஒரு வார்னிங். பாருங்களேன், ரொம்ப பயங்கரமான வார்னிங். அவங்கள இதே செய்வேன் இல்ல, ஒரு கான்ட்ராஸ்ட் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம 26 வசனம் சாமியல் 2 அதிகாரம், 1 சாமியல் 2 அதிகாரத்தில் 26 வசனத்துல பார்க்கும் போது படிங்க. அது
சாமுவேல் என்னும் பிள்ளையானாலும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும்
இவங்க எப்படி பயங்கரமான பாவம் செஞ்சுட்டு இருக்கும் போது தொடர்ந்து அந்த கான்ட்ராஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, the boy Samuel continued to grow in the stature and in the favor with the Lord and with the people. அது படிச்ச உடனே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். புதிய ஏற்பாட்டுல லூக்கால வந்து இயேசுடைய வளர்ச்சிக்கு இதேதான், இயேசு வந்து வளர்த்திலையும் ஞானத்திலையும் தேவ கிருபையிலையும் மனுஷங்கிட்ட தயவிலையும் அவர் எல்லா விதத்திலையும் வளர்ந்து வந்தார் அப்படின்ற ஒரே பிக்சர். அதே மாதிரி ஒருவேளை லூக்கா எழுதுறவர் இதை காப்பி பண்ணி எழுதின மாதிரி இருக்கு, அதை நம்ம கவனிக்கலாம். ஏன் அந்த மாதிரி மோசமான ஆசாரியர்களோ மோசமான மக்கள் கேவலமா இருக்கும்போது பக்தியா வரவங்க ஆராதிக்கிற எல்கானா அண்ணாலாம் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் ஆலயத்துக்கு வர்ற அளவுக்கு மோசமா மதம் போன பிறகு அந்த இடத்துல ஆண்டவர் ஒருத்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். இதான் நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல ஒரு ஆண்டவரை எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய வேலை நடக்க போகுது. இருளான இஸ்ரவேலின் காலத்துல எல்லாமே உடஞ்சு போறோம்னு நினைக்கும் போது உண்மையான ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்பிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் தான். அதே கான்ட்ராஸ்ட் தான் இங்கேயும். எல்லா மதமே கெட்டு போயிருக்குது. பிரதான ஆசாரியருங்க காய்பா அந்த ஏரோது எல்லாம் யூத மதமே மோசமா போய் ஆலயத்தும் வியாபாரமா நடந்துகிட்டு இருக்கும் போது யாருக்கும் தெரியாத நசரேயத்துல ஒருத்தர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கார். தேசமே அவர் கவனிக்கல. அவர் வந்து தன்னுடைய மக்களை பாவங்கள்ல இருந்து விலக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த போறார். அதே ஒரு கான்ட்ராஸ்ட் அங்க வருதை பாக்குற. அதேதான் ஒரு நிழலாக ஒரு டைப், சாமியலுக்கு டைப் இல்லைங்களா, அவருடைய வளர்ப்பும் இயேசுக்கு ஒரு டைப்பாக இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, அந்த வசனம் நம்ம பார்த்து முடிச்சு இப்ப 27-36 வசனம். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆண்டவருடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆண்டவருடைய பொறுமை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கப்பு நிறைஞ்சிருச்சு. இப்போ தெர் இஸ் அனௌன்ஸ்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த ஒரு தீர்க்க தர்சனமாக அனௌன்ஸ்மெண்ட் வருது. யார் இதை கொண்டு வருகிறவர்? 27 வசனத்தில் நமக்கு சொல்லப்படுது, ஒரு தேவ மனுஷன். தேவ மனுஷன், தேவ மனுஷன் வேதத்துல சில இடங்களை விட்டு மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசி தான். தேவ மனுஷனாக ஏலி இருந்திருக்கணும், தேவ மனுஷனாக ஏலியுடைய பிள்ளைகள் இருந்திருக்கணும். அவங்க எல்லாம் மோசமா இருக்கும்போது எங்கேயோ இருந்து அவர் பேர கூட போடல, தேரறியாத தேவ மனுஷன். ஆண்டவர் தன்னுடைய மக்களை வச்சுதான் இருக்கிறார். நான் பிரதான ஆசாரியர், நான் உண்டிதான் இல்லை, ஆண்டவர் தன்னுடைய மக்களை வச்சுதான் இருக்கார். அவர் அனுப்புறார், அவர் அனுப்பி டைரக்டா. அந்த காலத்தில் வந்து 3:1 பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையே யாருக்கும் வரல. அந்த மாதிரி சூழ்நிலையில டைரக்டா ஏலிகிட்ட பேசுறதுக்கு ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்து அனுப்புறார். ஏலிகிட்ட ஆண்டவர் பேசுறது கூட ஒரு நிலையில இல்லை, பிரதான ஆசாரிக்கிட்டு தான் அதை பேசணும், பேசி அவங்க தான் மக்களுக்கு தெரிவிக்கணும். அவரே அப்படி இருக்கிறார், அவருக்கே வார்னிங் வருது. அவருக்கு வர அந்த வார்னிங் 27-36 வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவர் வரப்போற ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. ஆண்டவருடைய சபையில இப்படி விளையாடுறீங்களேன்னு உங்களுக்கு வர நியாய தீர்ப்பை வந்து அது 3 போடலாம். நான் படிச்சு படிச்சு ஆராய்ஞ்சு 3 நான் போட்டிருக்கிறேன், அது கரெக்டா ஃபிட் ஆகும் நினைக்கிறேன். முதலாவது, கடந்த காலம் ஆண்டவருடைய கிருபையை அவர் ஞாபகப்படுத்துறார். ஏலி கடந்த கால ஆண்டவருடைய கிருபையை அவர் ஞாபகப்படுத்துறார். அந்த கிருபைக்கு விரோதமாக ஏலியும் ஏலியுடைய குடும்பத்தார் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தை அவர் வெளிப்படுத்துறார். அந்த கிருபையை காமிச்ச ஆண்டவர் அந்த கிருபைக்கு விரோதமாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், அந்த பாவத்துக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு வரப்போற தண்டனை. பாருங்களேன், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ன்ற மாதிரி கடந்த கால கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். கடந்த காலத்தை நோக்கி பார்த்து ஆசாரிய தன்மை, ஆசாரிய கண்ணியம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா என்னன்றத புரிஞ்சுக்கிற படி அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறார். பாருங்களேன், கடந்த காலத்தை அவர் பார்த்து வரப்போற காலத்தை நிகழ்காரியத்தில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தை பார்த்து இது பண்றதுதான் பல நேரங்களில் இதான் பிப்ளிக்கல் திங்கிங்னுவாங்க. எதுலையாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஆரம்பத்துக்கு போகணும் இல்லைங்களா. நம்மளும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், மிஷினை வாங்குறோம், மிஷினை வாங்கின பிறகு அது கெட்டு போகுது, ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், அங்கே மேனுவல் ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மேனுவலை பார்ப்போம். அது தயார் பண்ணவர் தெரியும் என்ன பர்பஸில், எந்த காரியத்துலையும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது அதனோட நோக்கத்தை போய் பார்க்கணும், ஒரிஜினல் பார்க்கணும். ஏசு கூட அதான் பிப்ளிக்கல் திங்கிங்னு வாங்க, ஒரிஜினல் திங்கிங். திருமணம் டைவர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு கேள்வி வருது. பரிசேயர்கள் வந்து கேட்கறாங்க, என்ன பிரச்சனை, என்ன இதுங்க ஆண்டவரே, டைவர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அவர் என்ன பண்றாரு, உடனே ஒரிஜினலுக்கு போறார். ஆதியிலே அவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர் எப்படி எப்படி படைத்தார், எந்த நோக்கத்தோடு படைத்தார் என்ற புரிஞ்சு கல்யாணம் எவ்வளவு கண்ணியமானது, கடவுள் ஏற்படுத்தின மகத்துவமாச்சே எவ்வளவு உயர்வு, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கிற பாவத்தை செய்யக்கூடாது. மனுஷன் பிரிக்கிற பாவத்தை செய்யக்கூடாது. அது தேவன் இணைப்பு. கல்யாணம்ன்றது நம்மளா நினைச்சுக்கிறது இல்லை, அது தேவனுடைய இணைப்பு. அந்த இது ஒரிஜினலை பார்த்து ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும், அதே லாஜிக் தான். இவர் ஒரிஜினலுக்கு போறார் அருகில. அதான் கடந்த கால கிருபை, கடந்த கால கிருபை ஆரம்பிக்கிறது. அதை பார்க்கலாம் நம்ம 27வது வசனம் இல்லைங்களா, அப்படிங்களா.
தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து, கர்த்தர் உழைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா,
கொடுக்கவில்லையா, கொடுக்கவில்லையா? க்வெஸ்சன்ஸ், சீரீஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுக்கிற, கேள்விகள் கேட்கிற. ஒரு வந்து ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு காஞ்ச கடந்த கால கிருபையை ஞாபகப்படுத்துற. நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? பிச்சைக்காரங்களை விட மோசமாக இரவும் பகலும் நைட்ல இல்ல பகலும் இல்ல அடிமைத்தனத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம், மிருகங்களை மாதிரி அடிமைகளா உங்களை வாழ்த்து விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை உங்களுக்கு செஞ்சாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மூணு தடவை அவர் திருப்பி சொல்றார், Did I not செய்யவில்லையா, செய்யவில்லையா, செய்யவில்லையா? எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு செஞ்சிருக்கு ஏலி, ஞாபகம் வச்சுக்க. ஆரோனுக்கு அவர் தரிசனமானார். முதலாவது நான் அது கொடுக்கிற ஒரு தலைப்பு, வெளிப்பாடின் கிருபை. முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உமிப்பிதான ஆரோனுக்கு அவர் தரிசனமானார். யா மோசேக்கு அங்க சீனாமலையில அவர் தரிசனம் கொடுத்துட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆரோனுக்கு தரிசனமாயி போய் மோசேவை சந்தின்னு ஆண்டவர் ஆரோனை வெளிப்படுத்தினார். ஆரோனுக்கும் தரிசனமானார் அவர். அது ரொம்ப விவரமா வேதத்துல போடல, ஆனா ஆரோனுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த தன்னியல்புள்ள தேவன், அவர் யாரும் தேடுறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது, பெரிய அறிவு இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்க தான் இவரை தெரிஞ்சுக்க முடியும். எவர் மேல் இரக்கமா இருப்பேனோ அவர்கள் மேல் தான் இரக்கமா இருப்பேன். அந்த சாவரின் காட், இறையாண்மை உள்ள தேவன், அந்த தேவன் உங்க அப்பாவுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். யாராருக்கோ கொடுக்கல, உங்க முப்பிதாவான ஆரோனுக்கு தரிசனம், வெளிப்பாடின் கிருபை. இவரை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா? இவரை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா? அவர் உங்க பிதாக்கு தரிசனம் கொடுத்தார், வெளிப்பாடின் கிருபை. எத்தனை பேருக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ கம்ப்யூட்டர் அறிவு இருக்குது, எவ்வளோ அந்த அறிவு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தாத அந்த தேவன் உங்க பிதாக்கு அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்பாடின் கிருபை, வெளிப்பாடின் கிருபை அவரை வெளிப்படுத்தினது. அவ்வளோ பெரிய விஷயம் அந்த வெளிப்பாடின் கிருபை நமக்கும் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? அதோடு முடியல, ஊழியத்தின் கிருபை, ஊழியத்தின் கிருபை. ரெண்டாவதாக அவர் சொல்றது ஊழியத்தின் கிருபை என்ன? அந்த லேவிய ஆசாரிய வேலை வந்து இஸ்ரவேல் அடிமைத்தனத்துல இருக்கும் போதே அது ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கும் போது ஆசாரியனாக ஆண்டவர் எத்தனையோ ஜனங்களா தேர்ந்திருக்கலாம், ஏன் மோசேவை தேர்ந்திருக்கலாம். மோசே கூட அந்த சாக்கியத்தை கொடுக்காம கடவுள் ஆரோனை தான் தெரிந்து கொண்டார். ஏன் ஆரோன் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனாலயா? ரொம்ப ஸ்பெஷல். ஏதாவது நல்ல குணங்கள் ஆரோன்ல நம்ம பார்க்க முடியுமா? ஒரு ஒரு குணம் பார்த்தோம்னா மோசே கொஞ்சம் மேலே போயிட்டாரு. மேலே போயிட்ட உடனே இவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க இவருக்கு, அவங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு கொடுத்துட்டாரு. அவரு தான் பெரிய மனுஷன் ஆரோன். ஆரோன் ஒரு ஒரு பெரிய ஆளுன்றதுனால இல்லை, சாவரன் காட் யாரை செலக்ட் பண்றாரோ அவர் செலக்ட் பண்றாரு. ஆரோனை செலக்ட் பண்ணாரியா? எந்த தகுதியும் இல்லை, ஆரோனை செலக்ட் பண்ணார். அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய சாத்தியம். ஆசாரியன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வேலை இல்லை, அது ஒரு குடும்ப வேலை. ஏன்னா இனிமே ஆரோனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசாரியர் பிள்ளைகள். குடும்ப வேலையை அவர் கொடுத்தாரு. தேவிராமெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. கடவுள் ஆரோனுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு அவர் அந்த ஊழியத்தின் வேலையை கொடுத்தார். ஆசாரிய நிலைமைக்கு அவர் உயர்த்தினார். பாருங்களேன், அவர் குடும்பத்தை அவ்வளோ கண்ணியமான நிலைமைக்கு அவர் உயர்த்தினார். மூணு வேலையை கொடுத்தார். என்ன மூணு வேலை? அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, போட்டிருக்கு மூணு வேலை அவருக்கு ஆசாரியனாக. பலிபீடத்தில் பலியிடணும். என் மக்கள் வந்து எனக்கு பலி கொடுக்கும் போது வரப்போற மேசியாக்கு அடையாளமா இருக்கிற பலி சிஸ்டம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பழையப்பாடு முக்காவாசி ஆராதனையே பலி சிஸ்டம் தான். அந்த பலி கொடுக்கும் போது யாருமே வந்து நேரா கொடுத்துட முடியாது, அது ஆசாரியின் மூலமாகத்தான் கொடுக்கணும். அதுக்கு மத்தியஸ்தராக நீ நின்று பலி கொடுக்கறது நீங்க தான் அப்படின்னு பலி கொடுக்கவும், அப்புறம் தூபம் காட்டவும். தூபம் காட்டுறது இல்லைங்களா, என் மக்களுக்காக தூபம்னா இன்சென்ஸ் ஜபம் பண்றது, அந்த தூபம் ஒரு அடையாளம். என் மக்களுக்காக நீங்க பரிந்து பேசணும், இஸ்ரவேல் எல்லா கோத்திரங்களுக்காக பரிந்து பேசணும், அவங்களுடைய பாரங்கள்லாம் நீங்க பரிந்து பேசணும் அப்படின்றதுக்காகவும் ஏபோத்தை தரித்து, ஏபோத்தை தரித்து தான் ஆண்டவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. அந்த ஏபோத்தை போட்டுக்கிட்டு தான் வருஷத்துல ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கக்கூடிய ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் பெட்டி, அதுக்குள்ள யாருமே போக முடியாது. வெறும் ஆசாரிய நோண்டி தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்தேன். என்ன பாக்கியம், என்ன என் பிரசன்னத்தை கொடுத்தேன், என்கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆக்சஸ் ஓபன் பண்ணி கொடுத்தேன், எவ்வளவு சாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தேன் பாருங்களேன். அதெல்லாம் நான் கொடுத்து எவ்வளோ த கிரேஸ் ஆஃப் ரெவலேஷன், யாருக்குமே வெளிப்படாத தேவன் உங்களுக்கு வெளிப்பட்டேன், உங்க அப்பாவுக்கு வெளிப்படுத்தி அதை வெளிப்படுத்தி காமிச்சேன். ஊழியம், என் ஊழியமே பாக்கியம், அவருடைய ஊழியம் செய்யறதே பாக்கியம். அதை விட உலகத்துல வேற பாக்கியம், உன்னத உயர்ந்த மகத்தான பதவி வேறு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊழியத்தை கொடுத்தேன், அந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தேன். எங்களுடைய க்ளோஸா நீங்க இருக்கலாம், எனக்காக உன் மக்களுக்காக பரிந்து பேசுறவங்கள் நீங்க தான். அவங்களுடைய பலிகள்லாம் கொடுத்ததை ஏற்று அவங்க பாவங்களை மன்னிக்கிற ஒரு வேலை எவ்வளவு கண்ணியமான வேலை. இஸ்ரவேல் குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும்போது, எத்தனையோ சிறப்பான மனிதர்கள் இருக்கும்போது உங்க குடும்பத்தை நான் தெரிந்து கொண்டேன். கிரேஸ் பாருங்களேன், அதோடு நிற்கல, தொடர்ந்து என்ன, உன் பிதாவின் வீட்டுக்கு படிங்க,
உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கடன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா?
The grace of provision நான் பேர் போட்டிருக்கேன். வெளிப்பாடின் கிருபை மாத்திரம் இல்ல, ஊழியத்தின் கிருபை மாத்திரம் இல்ல, பராமரிப்பின் கிருபை. உங்களை விட்டனா, உங்களுடைய தேவைகளை நான் விட்டனா, எவ்வளவு நல்லா தேவைகள் எல்லாம் நான் சந்திச்சேன். இஸ்ரவேல் ஜனங்க கொடுக்கற வழியில ஒரு போர்ஷன், ஒரு பங்கு உங்களுக்குன்னு கொடுத்தனே, உங்களுக்குன்னு தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு நான் கொடுத்தனே. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், ஆசாரியர்னா உயர்ந்த ஸ்தானம் இஸ்ரவேல்லயே, அப்படி ஒரு நிலைமையை கொடுத்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் நான் சந்திச்சேனே. இஸ்ரவேல்ல வேற எந்த குடும்பத்துக்கும் இந்த பாக்கியம் இல்லை, வேற எந்த குடும்பத்துக்கும் இந்த ஸ்லாக்கியம் இல்லை. இதை தவிர்த்து வேற என்ன நான் உங்களுக்கு பெருசு, இதை விட நான் வேற என்ன செஞ்சிருக்க முடியும் நீங்க எனக்கு உண்மையா இருக்கிறதுக்கு? இதை விட அதிகமா நான் வேற என்ன செய்யணும் உங்களுக்கு, நீங்க எனக்கு உண்மையா இருக்கிறதுக்கு? இஸ்ரவேல எகிப்து தனத்திலிருந்து கூப்பிட்டு வந்தது வந்து அந்த இஸ்ரவேல் ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் நெஞ்செல்லாம் வெடிக்கிற அளவுக்கு நன்றியும் நன்றி பெருக்கும் இருக்கணும். அதனாலதான் எப்பப்பாரு என்ன சொல்லுவாரு, அடிமைத்தனமான இஸ்ரவேல் எகிப்துல இருந்து நான் உனக்கு விடுவித்து கூப்பிட்டு வந்தேன், அதை மறவாதே, மறக்காதே, மறக்காதே. ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் அது பெரிய நன்றியை ஏற்படுத்தணும். கடவுள் அதை ஞாபகப்படுத்துவார், நீங்க உண்மையா இருக்கணும், நான் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தேன். ஆனா ஏலியுடைய குடும்பத்துக்கு வெளியே கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, அந்த கொண்டு வருகிற அந்த வேலையில மிகப்பெரிய உயர்ந்த மிக ஸ்பெஷலான மிக மகத்தான ஒரு பதவிய ஏலியுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் நடந்துச்சு, ஆரோனுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் நடந்துச்சு. மோசே கூட கிடைக்கல. உன் குடும்பத்தை செலக்ட் பண்ணனே ஆசாரியனாக, ஒரு இஸ்ரவேலனே மீட்பின் தேவனுக்கு இவ்வளவு நன்றியா இருக்கணும் போது ஆரோனுடைய குடும்பத்தார் நீங்க எவ்வளவு நன்றியா எனக்கு இருந்திருக்கணும், புரியுதுங்களா? உங்களுடைய ரிமைண்ட்ஸ் த பாஸ்ட் கிரேஸ், கடந்த கால கிருபையை அவங்களுக்கு ஞாபகம், என்னன்னா நான் செஞ்சேன், என்னன்னா நான் செஞ்சேன் உங்களுக்கு, மறந்துட்டீங்களா, மறந்துட்டீங்களா? அதான் அது சொல்லி முடிச்சுட்டு தான் 29வது வசனத்தில் கடந்த கால கிருபையை ஞாபகப்படுத்திட்டு அந்த கடந்த கால கிருபையின்க்கு முன்பதாக உங்களுடைய பகிரங்கமான அருவறுப்பான பாவத்தை வைக்கிறார். அப்பதான் நான் பார்க்கணும் அந்த பாவங்களை சில நேரங்களில் இடம் போடும் போது ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் செஞ்சு எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பாவம் பெருசா தெரியும். அருங்களை அதான் பாக்குற 29வது வசனத்துல அவர் சொல்றத பாருங்க,
என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியை, என் காணிக்கையை நீங்கள் உதைப்பாமே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுப்பு பண்ணும்படிக்கு நீ என்னை பார்த்தியும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார்.
ஏன் கேட்கிறார் கொஸ்டின், ஏன் இதெல்லாம் செய்யலையானா, இதெல்லாம் அவன் பண்ணலையா? வெளிப்பாடின் கிருபையை கொடுத்த, ஊழியத்தின் கிருபையை கொடுத்த, அடுத்ததாக என்ன சொன்ன, பராமரிப்பின் கிருபையை கொடுத்து என்ன விசேஷமாக உங்களை உயர்த்தி வச்சிருக்கும் போது, இந்த கிருபைக்கு முன்பதாக எல்லாம் ஏழி எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கும் போது நீயும் குடும்பத்தார என்ன பண்றீங்க, என் வலிகளை உதைப்பானே, உதைப்பானே, என்ன உதைப்பானே, எங்க உதைச்சாங்க அவங்க, எடுத்துட்டு போய் நல்லா சாப்பிட்டாங்க இல்லையா, நமக்கு இருக்கிறோம், எங்க உதைச்சாங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து ரொம்ப பிக்டோரியல் லாங்குவேஜ், அது ரொம்ப படம் கொடுக்குற ஒரு லாங்குவேஜ். பல பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஒரு படத்தை கொண்டு வர பார்க்கும், கொம்பு உயர்ந்தது அப்படின்னா என்ன, ஒரு மாடு ஜெயிச்சுட்டு எப்படி நிற்கிது வெற்றியை காட்டு, அதை கொம்பு உயர்ந்தது ஒரு பிக்டோரியல் லாங்குவேஜ். அதே மாதிரி மாடு வந்து உதைப்பானே என்னும் போது ஒரு சில மாடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொழுத்து போய் நல்லா புல்லை சாப்பிட்டு நல்லா கொழுத்து போச்சுன்னா அந்த புல்லை இன்னும் எடுத்துட்டு போய் போடும்போது எந்த அளவுக்கு கொழுத்து போச்சுன்னா அந்த புல்லை போடுற ஓனர் தன்னை வளர்த்த ஓனரையே உதைக்கும். நீங்க பார்த்துருக்குறீங்களா எங்கள் ஊர்லலாம் அது உதைக்கும், புல்லு போட்டவங்களே போய் ஏன் அவ்வளோ கொழுத்து போகுது. சில பேர்லாம் அப்படி பல ஏற்பாடுலாம் அந்த மாடு உதைச்சி அந்த எந்த அது கரெக்டான இடத்துல பார்த்து உதைச்சிச்சுன்னா செத்தே போயிடுவான் மனுஷன், அதனோட எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக ஃபோர்ஸாக உதைக்கும், செத்தே போயிடும். அதனாலே சில மாடுகளை கொண்டுடுவாங்க, இந்த மனுஷனை கொன்னா அதுக்கு தண்டனை தான். அந்த மாடு ஒரு படத்தை எடுக்கிறார், நான் கொடுத்தது நான் பராமரிப்பின் கிருபை, எவ்வளோ உயர்ந்த இடத்தின் பதவியில் உங்கள் குடும்பத்தை நான் வச்சு இதெல்லாம் நான் ஆசீர்வச்சு கொடுத்தா கொளுத்து போன மாடு மாதிரி என் வழிகளை உதைக்கிறியா, அதான் அவன் பேச்சு, உதைக்கிறியா என் வழிகளை, கொளுத்து போன மாடு மாதிரி, சின்ன சொல்ல போனால் தடி மாதிரி மாதிரி ஆயிக்கிட்டு என் வழிகளை உதைக்கிறியா, என்ன செய்யற என்ன செய்யற, எல்லாத்தையும் நான் தான் உன்னை வளர்த்த உயர்த்த உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு வரேன்றத மறந்து போய் கொளுத்து போன மாடு மாதிரி தன்னுடைய எஜமானே உதைக்குது, எஜமானே உதைக்கிற மாதிரி நீ ஆயிட்டிய, நீ ஆயிட்டிய. நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியோ தெரில, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சஞ்சலப்படுது, ரொம்ப வேதனைப்படுது, இதை பார்த்து ரொம்ப தேவ பயத்தை கூட ஏற்படுத்து. பல நேரங்களில் இதுக்கு நம்மளும் குற்றவாளிகள், ஒருவேளை இப்படிப்பட்ட பேரில்லாத ஒரு தீர்க்கதர்சி என் வீட்டுக்கு வந்து இப்படி பேசினார்னா எனக்கு எப்படி பேசுவாருன்னு நான் நினச்சிப்பாங்க, எனக்கு எப்படி பேசுவார்கள் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை என் வீட்டுக்கு வர்றார், உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வர்றார், யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின் கிருபை, வெளிப்படுத்தின கிருபை. இந்து மதத்தில் பாரம்பரியத்தில் எகிப்து தனத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா? நம்ம கேட்குற, நீ எங்க இருந்த, உன் குடும்பம் என்ன நிலையில் இருந்துச்சு, உன் வாழ்க்கை என்ன நிலையில் இருந்துச்சு, என்ன பெரிய பதவி உங்க குடும்பம் முப்பிதாக்கள் என்ன பதவி, நீ என்ன படிப்பு, நீ என்ன பெரிய ஆளு, நீ என்ன நிலையில் இருந்த, எகிப்து அடிமைத்தனம் உனக்கு ஞாபகம் இருக்கா, பாவத்தில் மறித்து போய் பாவத்தில் மிருகமா ஆழி போய் பாவத்திலேயே உழண்டு கடந்தனா, குடினா குடி, குடிபோத குடிபோத, வேசித்தனம்னா வேசித்தனம், வேசித்தனம் வேசித்தனம், திருட்டுத்தனம் அது தனம், இதுலயே தான் கடந்து, அதுலயே நீ தொடர்ந்து போயிருந்தீங்கன்னா நீ எங்க இருந்திருக்கணும், இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் உன் குடும்பம், உனக்கு இன்னைக்கு நீ நிக்கிற பெரிய பேரும் பெரிய புகழும் நீ பெருசா இது அப்படி இப்படின்னு நீ பண்ணிக்கிறியா, அதெல்லாம் இருந்திருக்குமா? அவரு காண்டி உன் வாழ்க்கையில வந்து அவர் கிருபை கொடுக்கலன்னா நீ இருந்த நிலைமைக்கு நீ எங்க போயிருந்திருக்கணும், அடிமைத்தனமாக வீட்டில் நீ எங்க இருந்த, நீ யாரு, கொஞ்சம் நினைச்சுப்பார், கொஞ்சம் நினைச்சுப்பார். கடவுளுடைய விசாசின் பிள்ளையாக, கோபாக்கினேன் பிள்ளையாக, முப்பிதாக்களுக்கிட்டிருந்து பெற்ற வீணான நடக்கையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்து விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்து கல்லுன்னு தெரில மண்ணுன்னு தெரில பிறண்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, யூஸ்லெஸ் லைஃப், யூஸ்லெஸ் லைஃப். நான் உன்னை காப்பாத்தினே, என்னை வெளிப்படுத்தினே, எல்லாருக்கும் நான் என்ன வெளிப்படுத்துறது இல்லையே, ஞானிகளுக்கும் மேதாவிகளுக்கும் வெளிப்படுத்தாது, நான் எல்லாருக்கும் என்ன வெளிப்படுத்தின, உன்னை பார்த்து நீ ரொம்ப உத்தமன்றதுனாலயோ இல்லை, என்னுடைய கிருபை, மை சாவரன் கிரேஸ், உன்னை வெளிப்படுத்தி, என்ன வெளிப்படுத்தணும்னு எத்தனையோ பேர் திட்டிட்டு போறாங்க, குருட்டா போறாங்க. காலையில கூட தேவன் ஒரு குழந்தைய உயிரோடு எழுப்புறாரு, கேலி பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி நீ அழிஞ்சு போயிருக்கலாமே. என் கிருத செத்து போயிருந்த உனக்கு ஜீவன் கொடுத்து கண்ணை திறந்து என்ன தரிசனம் கொடுத்தனே, என்ன பாத்திய, நீ என் அழைப்ப கேட்டிய, நீ வந்திய, மறந்துட்டியா, உன்னை தெரிந்து கொண்டேன்னு இவனுக்கு போய் சொல்ற ஏலிக்கு. உங்க முப்பிதாக்கு நம்மள தெரிந்து கொண்டதா, உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் என்ன மாதிரி. ஆனா நீ என்ன ஆயிட்ட, இப்போ எல்லாம் வாங்கிட்டு வெளிப்படுத்தின் கிருபை, ஊழியத்தின் கிருபை வாங்கிட்டு, பராமரிப்பின் கிருபை, எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுத்தேன். நினைச்சு நான் பாக்குறேன், படுக்கிறது கூட பாயிருக்காது இல்லைங்களா, படுக்கிறது கூட பாயிருக்காது. டாய்லெட் கூட ஒரு பப்ளிக் டாய்லெட் தான், வீட்டுக்குன்னு இப்பெல்லாம் அட்டாச்சு டாய்லெட். என்னென்ன வசதிகள் நான் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல வசதியோடு இருந்துக்கிட்டு கொளுத்த மாடுன்றதே தனி மாடு மாதிரி எடுத்துக்கிட்டு என்னுடைய பாட்டும் என்னுடைய சப காரியங்களும் உதைக்கிறியா? அது பழைய காரியமா தெரியுதா, பழகி போன காரியமா தெரியுதா? என்ன கடிந்து கொள்ற மாதிரி இருந்துச்சு, என்ன கடிந்து கொள்ற மாதிரி இருந்துச்சு. நான் தெரிந்து கொண்டேனே, நீ மறந்துட்ட, எகிப்து தன்னை மறந்துட்ட பாருங்கள, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை காப்பாத்தினே, பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாத்தி பராமரிப்பின் கிருபையை கொடுத்தேனே, உன்னை உயர்த்தினே. உனக்கு என்ன படிப்பு, நீ என்ன ஆளு, உன்னை உயர்த்தினே. நம்மள சில நேரங்களில் இதை மறந்துடும், இதை மறந்துடும் இல்லைங்களா. மற்ற காரியங்கள் முக்கியமா போயிருது, கடந்த நிகழ்வு காரியங்கள் முக்கியமா போயிருது. நம்ம ஒரு அப்படி நம்ம போனோம்னா ஒரு பெரிய ஆபத்து. கடவுள் நமக்கு என்ன செஞ்சாரு, எங்க இருந்தோம், நம்ம யாரு, எந்த நிலையில் இருந்தோன்றத மறந்து போற ஒரு நிலையில நம்ம வாழ்ந்தோம்னா பெரிய ஆபத்தை நோக்கி போறோம்னு அர்த்தம், பெரிய ஆபத்தை நோக்கி போறோம்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, பெரிய ஆபத்தை நோக்கி போறோம். தேவன் வசனம் திருப்பி திருப்பி சொல்றது, மறந்துடாதீங்க. உபாகமோன்றதுக்கே பேர் என்ன தெரியுமா, ரெபிட்டிஷன், ரெபிட்டிஷன். உபாகம புக்கே ஒரு ரெபிட்டிஷன் தான். எதுக்கு ரெபிட்டிஷன், நீங்க மறந்துடுவீங்க, நீங்க மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற, திருப்பி திருப்பி எந்த பிட்டுலேருந்து ஆண்டவர் உங்களை தூக்குனாருன்றத மறந்துடாதீங்க. இந்த கடவுளுடைய கிருபையை மறந்துடாதீங்க. நம்ம யாரு, நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம நிலை என்ன. ஒரு ஆளு அதை மறக்கும் போது, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அது மறக்கும் போது, ஒரு தகப்பன் அதை மறக்கும் போது, ஒரு தாய் அதை மறக்கும் போது, அந்த குடும்பம் ஆபத்தா, பெரிய ஆபத்தை நோக்கி போகுது, பெரிய ஆபத்தை நோக்கி போகுது. ஏலி மறந்துட்டார், அவர் மறந்துட்டாரு, அவருடைய குடும்பம் பயங்கரமான ஆபத்தை நோக்கி, அழிவை நோக்கி போகுது பாருங்களேன். அதான் பார்க்குறோம், ஏலி மறந்துட்டு அவருடைய பலியை உதைக்கிறார், உதைக்கிறார், கொளுத்து போய் உதைக்கிறார். எவ்வளோ கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோமோ அவ்வளவோ அதுக்கு கணக்கு கொடுக்குறவர்களா நம்ம இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கு விரோதமாக பாவம் செஞ்சோன்னா அந்த பாவம் அந்த கிருபையை, கிருபைக்கு முன்பதாக பெரிய அளக்கப்படும். அதான் பார்க்குறோம். ஓகே, ஏன் என்னுடைய பலியை இது பண்ற, தொடர்ந்து படிங்க. 20
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி
இல்ல. 29
என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியை என் காணிக்கையை நீங்கள் உழைப்பானே, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க கொள்ளும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே.
பாருங்களேன், அதான் நீ இந்த பலி இந்த காணிக்கைகள்லாம் உன்னை கொளுத்துக்கிட்டு, கொளுத்த மாடு மாதிரி, தடி மாதிரி மாதிரி என் பலிகளை நீ உதைக்கிற. அவர் பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருந்த கொடுமையை, பயங்கரத்தை அவர் ஆண்டவர் பேசுறார். என்ன பரிசுத்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியாம பேசுறாரு. ஏலி வந்து அதை கண்டிக்காம, அதை ஒன்றும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கண்டிக்காம, அவர் என்ன கண்டித்து அதை சரிப்படுத்தாம, ஏன் ஹைப்ரீஸ்டா இருக்கும்போது சபையில ஒரு தப்பு நடக்கும்போது என்ன செய்யணும், இது இப்படியோ நடக்கும்போதே சீரியஸ் கிரைம், பகிரங்கமான கிரைம், இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அட்வைஸ் பண்ணாரு, கேட்டாங்களா, கேட்கலன்னு உடனே என்ன பண்ணணும், சபையில் நம்ம கேட்கலன்னு என்ன வச்சிருக்கிறோம், ஏற்பாடுல என்ன வச்சிருக்கிறோம், அவங்களை நீக்கணும் இல்லைங்களா. அவர் நீக்கி இருக்கணும் ஆசாரிய வேலையிலிருந்து, ஆனா நீக்கினாரா? நீக்கல. ஏன்? ஆண்டவருடைய நாமம் கேவலப்படுறத விட, பலி கேவலப்படுறத விட தன்னுடைய பிள்ளைகள் மேல அவருக்கு ரொம்ப அக்கறை. அதான் அங்க சொல்றாரு, என்னை பார்க்கிலும் என்ன வருது, என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். என்னை விட உன் குமாரர்கள் முக்கியமா போதா இப்போ உனக்கு? அதான் பாக்குறோம், என்னை பார்க்கிலும் உன் குமாரர்களை மதிப்பானேன். லீகல் ஆக்ஷனை எடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அவமானம் ஆயிடுமேன்றதுனால என்னை பார்க்கலாம் உன் குமாரர்களை மதிக்கிற நீ, அததான் உன் நிலைமை. என்னை பார்க்கலாம் உன் குமாரர்கள் பெருசா போயிருச்சு. பாருங்களேன், அதனாலதான் எல்லாருமே அந்த குடும்பத்தையே அவர் குற்றப்படுத்துறாரு. எல்லாருமே இதுல பங்காளிகள். அந்த அவங்க கொண்டு போன வாரம் சொன்ன மாதிரி, ஏன் இவரை திட்டுறாருன்னா, அவங்க கொண்டு போற பலி, அவங்க கொண்டு போற அந்த கரியில முக்கியமான பாகம் இவருக்கு போகுது. பாத்தீங்கன்னா சாமியார் இதில் பார்க்கும்போது 1:18 பார்த்தோம்னா, 4:18 ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தார்னு போட்டிருக்கு. ஓவர் வெயிட்டாக இருந்தார், ஓவர் வெயிட்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இதில் என்ன வருது, இது த ரீசன், ஒரு ஹை ப்ரீஸ்டாக இருந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவருடைய பலிகள்லாம் ஆஃபரிங்கள்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அப்பாவுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுத்தவங்க அவர் சாப்பிட்டு 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 இது கூட கெட்டு போயிட போகுதுன்னு அதை அதில் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை பாருங்களேன், மெயின் ப்ராப்ளம் இதுதான். பிள்ளைகளை தேவனை கனம் பண்றத விட தன் பிள்ளைகளை அதிகமாக கனம் பண்ண பார்த்தேன். பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு, அதுதான் பிரச்சனை. இல்லை பாருங்களேன், இதுதான் பிரச்சனை. பிள்ளைகளை கன்ஃபரண்ட் பண்ணி அது தீர்மானமாக தீர்த்து வைக்காம அந்த பிள்ளைகள் மேல பயம், எல்லாம் அறிந்திருந்தோம், அந்த பிள்ளைகளை திட்டுருந்தோம், அந்த வேசித்தன காரியங்களுக்காக தான் திட்டினார். இந்த பலியை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலை, ஒரு பாசிவாக இருந்தார், பாசிவாக இருந்தார். என் பிள்ளைகளை மதிப்பானேன்னு வருதா, மதிப்பானே, ஆனர், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கனம் பண்ணுவானே அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளை விட உங்க பிள்ளைக்கு தான் பாரம் உனக்கு ரொம்ப இருக்கு, கடவுளை விட அவங்களுக்கு தான் வெயிட் ரொம்ப கொடுக்குற, உன் பிள்ளைகளை பத்தி தான் நீ ரொம்ப யோசிக்கிற. ரொம்ப டிராஜிக் மிஸ்டேக், நிறைய பேர் இன்னைக்கும் செய்யறதுதான். நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றியா தான் இருக்கணும், ஆனா அவங்களே நம்மளுக்கு விக்ரமா மாறிடக்கூடாது இல்லைங்களா, அவங்களே நமக்கு விக்ரமா மாறிடக்கூடாது. எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டேன் எல்லா விஷயங்களையும். நிறைய நிறைய வீடுகளில் என்ன, பிள்ளைகள் தான் அந்த வீட்லேயே வீடையே ஆள் இருக்கு, பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு தான் வீடே போகும் இல்லைங்களா. அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம கொடுத்து தான் ஆகணும், அது எவ்வளோ செலவு இருந்தாலும் வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஏன், பிள்ளைகள் பார்த்தா பயம், பிள்ளைகள் ஏதாவது செஞ்சுக்குவாங்களா, பிள்ளைகள் அதாயிடுவாங்களா, இதாயிடுவாங்களா, அதாயிடுவாங்களான்னு பிள்ளைகளை பார்த்து எப்போ பாரு பயப்படுறது. அவங்களுக்காக எவ்வளோ நான் செலவு செய்யலாம், எவ்வளோ நான் இது, அவங்க தான் வெயிட்டு, அவங்க தான் வெயிட், அவங்க தான் வீட்டை ஆள்றது. எல்லாமே பிள்ளைகளுக்கு பார்த்து பயம், பிள்ளைகள் பார்த்து பயம். எதுக்குமே அவங்களுக்கு தடை சொல்றது இல்லை, எதுவுமே இது தடை, அது தடை, அது பண்ணக்கூடாதுன்னு தடை சொன்னால் ஐயோ பிள்ளைகள் அதான் இதுவாங்களே இது, அந்த மாதிரி தான் பேசுவா ஏலி இருந்ததை பார்க்கலாம். சரி, சில்ட்ரன் என்னன்னா டிமாண்ட் பண்ணலாம், அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கும். ஏன், பிள்ளைகள் விக்ரமாக மாறிடுது, கடவுளை விட பிள்ளைகள் முக்கியமாக போயிருது, அவங்களுக்கு பாரம் அதிகம், அவங்களுக்கு தான் நம்முடைய நேரம், நம்முடைய செலவு, நம்முடைய எல்லாமே அவங்களுக்கு தான் அதிகம், கடவுளை விட. பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது நேர் விரோதம், விக்கிர ஆராதனை. உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னை அன்றி வேற யாரையும் நீ பண்ணக்கூடாது. அவர் முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு பேதுரோ பார்த்து அவர் கேட்கலையா, இவைகளை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா, அதான் கேட்கிறார். இவைகளை விட நம்ம ஆண்டவரை தான் முதல்ல நேசிக்கணும், ஆண்டவரை தான் முதல்ல நேசிக்கணும். அதனால அந்த பிள்ளைகள் விக்ரம் ஆகி போச்சுன்னா கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு விடுவோம், அந்த மாதிரி வீடு போயிடும், வீடு போயிடும். ஆனால் என்ன ஆகும், அங்கே பக்தி இருக்காது, அவங்களுக்கு ஆராதனை இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது, ஒழுங்கினோம் வீட்டில் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சுன்னா அதுதான் வந்து அட்மாஸ்பியரு ஏழி மாதிரி பிள்ளைங்க வளர்றதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டோம், சிக்ஷை பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காது, இந்த வீட்டில் இருந்தால் நீ இப்படி தான் இருக்கணும். ரொம்ப இப்பெல்லாம் பயம், ஐயோ பிள்ளைங்க அது பண்ணிக்குவாங்க அது பண்ணிக்குவாங்க, அதனால அவங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு, அதெல்லாம் நமக்கு அது இல்லையே, ஆண்டவர் நம்ம அந்த மாதிரி சொல்லலையே. ரூல் இதான் இந்த வீட்டில், என் கூரை வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரூல் இதான், எவ்வளோ தான் அழு. ஜான் எங்கள் வீட்டில் பேட்டு தொலைச்சிட்டான், ரெண்டு பேட்டு தொலைச்சிட்டான், ரெண்டு பேட்டை தொலைச்சோடனே பேட்டை வாங்கி கொடுன்னு ஒரு வாரமாக என்ன பயங்கரமான தொந்தரவு. வாங்கி தரமாட்டேன், வாங்கி தரமாட்டேன். அதுக்கு நான் ஒரு ஒரு இது வச்சிருக்கேன், 200 பாயிண்ட்ஸ் நீ எடுக்கணும். 200 பாயிண்ட்ஸ் நான் பார்த்து உன்னுடைய பிஹேவியரில் பார்த்து அப்படியே மெய்மறந்து அப்படியே சந்தோஷப்பட்டா உனக்கு ஒரு 10 பாயிண்ட், ரொம்ப என்ன சந்தோஷப்பட்டா 15 பாயிண்ட், அந்த மாதிரி 200 பாயிண்ட் நீ சம்பாரிச்சாத்தான். இல்லைன்னா முடியாது. எவ்வளோ தலகீழ அடம் பிடிச்சி நிற்கிறான், நைட்லாம் என்கிட்ட பேசல, இதுன்னு வேற யாராவது அப்பா அம்மா இப்படி செய்வாங்களா, என்ன கொடுமை எங்கள் வீட்டில், என்ன ஒரு பேட் வாங்கி தர மாட்டாங்களா, நான் என்ன தப்பாவா கேட்குற இது கேட்குற இதுக்கு, நீ என்ன அழுதுட்டு போ, நீ என்ன அழுதுட்டு போ. ஒரு நாள் நினச்சிக்குவேன், எங்கள் அப்பா பணத்தினுடைய மதிப்பை கற்றுக் கொடுக்க எனக்கு ஒரு இதை பண்ணி கொடுத்தார். சின்ன வயசுல நிறைய விஷயத்துல நாங்கள் லூஸாக விட்டுட்டோம், அப்போ எனக்கு அவ்வளோ தெரியாது இல்லைங்களா. மதர் இன்லா கிட்ட ஃபாதர் இன்லா கிட்ட எல்லாம் விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டோம், வேலைக்கு வேலைக்கு தூரமாக ஃபுல் நைட் அண்ட் டே. அதனால சின்ன வயசுல அந்த செல்லம் கொடுத்த எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது எல்லாம் எடுக்க பார்த்து கரெக்ட் பண்ண பார்க்குறோம். தேவன் கிருபை கொடுக்கணும், வி ஹேவ் டு பி ஸ்ட்ரிக்ட். இல்லைனா நம்ம பிள்ளைகளும் ஏழி பிள்ளைகளாக மாறும், அது பொறுப்பு நம்ம தான் இல்லைங்களா. தேவன் நமக்கு முக்கியமா, ஆண்டவர் நமக்கு முக்கியமா? ஓகே. 20வது 30வது வசனம்,
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அகத்தை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஜட்ஜ்மெண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றார். கடந்த கால கிருபையை ஞாபகப்படுத்தி, நீங்கள் செய்கிற பாவத்தை ஞாபகப்படுத்தி, எவ்வளோ மோசமாக போயிட்டீங்கன்றதை ஞாபகப்படுத்தி வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன். என்ன வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? நான் ஆரோனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், உன்னுடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஆசாரியர்களாக இருக்க போகிறாங்க, என்றென்றைக்கும் ஆசாரியர்களாக இருக்க போகிறாங்க. ஆனால் அதை என்னுக்கு முன்பதாக உண்மையாக நடக்கும்போது ஆசாரியர்களாக இருக்க போகிறாங்கன்னு கண்டிஷனும் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அந்த ஆசாரியர்ல வர்றத நம்ம பார்க்க போறோம். ஆரோனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்க லைன்ல ஒரு பிள்ளையுடைய லைன் தான் ஏலி, இன்னொரு புள்ள இருக்கு. இந்த லைன்ல வந்து ஏலி எதுக்கோ மாத்திய ஏலி லைன்ல வச்சிருந்தார், ஒரு பிள்ளையுடைய லைன்ல தான் வந்த ஏலி, அதை மாத்த போற. இனிமே நீ இல்லை, டிஸ்மிஸ்ட், யூ ஆர் டிஸ்மிஸ், ஆபீஸ்ல கூப்பிட்டு டிஸ்மிஸ் பண்ண மாதிரி, யூ ஆர் டிஸ்மிஸ்ட், நீ இல்லை இருக்க போறது இல்லை பாருங்களேன், அது இருக்க போறதில்ல, ஏலியுடைய வீடு மறைஞ்சு போகுது. அங்க பாருங்களேன் அருமையான ஒரு வார்த்தை, இதை வந்து நான் நினைக்கிறேன் எங்க வீட்டில் பிரிண்ட் போட்டு போட்டுக்கலாம், நீங்களும் உங்க வீட்டில் போட்டுக்கலாம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதான் அண்ணாவுடைய பாட்டு. This is the principle. இதுதான் பிரின்சிபல், எல்லா நூற்றாண்டும் இதுதான் பிரின்சிபல், இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையின் தத்துவம் இதான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீன பண்றவங்கள, என்னை அசட்டை பண்றவங்க, கனவீனம் கூட போடல, ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசட்டை பண்ணுகிறவர்களை கேவலமா கனவீனப்பட்டு போயிருவாங்க. இல்லை பார்க்குறோம் இந்த உலகத்தில் மனுஷருங்க ஒருத்தருக்கு அவமானப்பட்டு போகிறதும், ஒருத்தர் மிகுந்த கனத்துக்கு போகிறதும் அது ஆண்டவர் தான் செய்வார், அவர் தான் ஊற்று. அது எந்த கொள்கையில் செய்கிறாருன்றதை நான் பார்க்குறோம் பாருங்களேன். கீழான இடத்துல இருக்கிறவங்களை உயர்த்தி கனப்படுத்துறதும், மேலான இருக்கிறவங்களை கீழே கொண்டு கனவீனப்படுத்துறதும் அவர் தான். அவர் எப்படி செய்கிறாரு இதுதான் பார்க்குறோம். உண்மை உள்ளவனுக்கு நீர் உண்மை உள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமன், சங்கீதம் 18:25-26 வர மாதிரி நம்மளை தாழ்மைப்படுத்தி ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நான் தாழ்மைப்பட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கனம் ஒன்றி ஒரு போத மண்ணில் உழுவக்கூடாதுன்னு தங்களையே தங்களை தாழ்த்திக்கிறவங்க, அவமானப்படுத்திக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்தி தான் செஞ்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இப்போ எப்படின்னா போட்டோம், சபை எப்படின்னா போட்டோம், நான் தான் அந்த தங்களை உயர்த்துக்கிறவங்கள அவங்க அவங்க வாழ்க்கைக்கு வாழும்போது கூட இல்லை, அவங்க இறந்த போதும் அவங்க பேர் நாரி போகும்படிக்கு ஆண்டவர் செஞ்சிடறார். ஆண்டவர் போய் ஒருத்தர் கனம் பண்றாரா, யோசிச்சு பாருங்களேன். ப்ராமிஸ் பண்றாரு ஒன்னும் இல்லை, ஒரு மனுஷன் கிட்ட பிரசிடென்ட் கிட்ட பத்மஸ்ரீ வாங்குறதே அது எவ்வளோ பெரிய கனம். யெகோவா ஒருத்தனை கனம் பண்றாருன்னா என்ன மாதிரி கனம் இருக்கும் வாழ்க்கையில், இதை விட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு என்ன இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். ஒரு சுயநலமா யோசிச்சான், அழியாத கணம் உனக்கு வேணுமா? உன் வாழ்க்கை ஒரு மார்க் பண்ணுமா சரித்திரத்திலேயே? நீ எவ்வளவு ஆண்டவரை கணம் பண்ணுமோ கணம் பண்ணு. என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். என்னை அசத்தை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அசத்தை பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்திலையும் கனவீனப்படுவார்கள், உலகத்திலையும் கனவீனப்படுவார்கள். ரொம்ப ஆச்சரியம். கடவுள் போய் அத எப்படி கனவீனப்படுவார்கள்? என்னை அசட்டை பண்ணாங்க. ஏலியுடைய குடும்பம் ஆண்டவர் அசட்டை பண்ணாங்க. அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான கனவீனம் வந்திருக்குது? ஒரு சாம்பிள் பார்ப்போம். இந்த ஆபத்துல நம்ம யாரும் மாட்டிடக்கூடாது. இந்த ஆபத்துல யாரும் மாட்டிடக்கூடாது. அஞ்சு விதத்துல கனவீனம். டிஸ்ஆனர்னா இதுதான் சாதாரண. ஆண்டவர் கணம் பண்ணா பெருசுதான் அது. ஆனா ஆண்டவரே கனவீனம் பண்ணா ஐயோ ஐயோ பயங்கர ஐயோ. பாருங்களா அவங்களை எப்படி கனவீனம் பண்றாரு. ரொம்ப கனவீனம். அஞ்சு காரியத்துல கனவீனம் பண்ற படிங்களே. 31
உன் வீட்டில் ஒரு கிழவனும் இல்லாத படித்து உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும்.
புயத்தை தரித்து போடுவேன்னா உன் பவர் உன் அதிகாரத்தை உடைச்சு போடுவேன். முதல்ல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உன் புயத்தை உடைத்து போடுவேன் அப்படின்னா இப்ப பிரதான ஆசாரியரா எல்லாத்தையும் அத்தாரிட்டியில அவர் இருக்கிறாரு. அவங்க பிள்ளைங்க அத்தாரிட்டியில இருக்குது. பெரிய ஆளு. ஆனா அவர்களை நான் உடைத்து போடுவேன் உடைத்து போடுவேன். ஏன்? உன் பிள்ளைங்க இருக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஒடுக்கி என் வலியை உதச்சி அவமானப்படுத்தினாங்க. அந்த உரிமைகளை கொள்ளையாடின பொருளாக எண்ணினாங்க. இருக்கிற பொறுப்பை உணராம இருந்தாங்க. அந்த பொறுப்பு அதிகாரம் இருந்த நீ அதை வச்சு உன் பிள்ளைகளை கரெக்ட் பண்ணாம அந்த அதிகாரத்தை சரி பண்ணாம நீ இருந்த. நீ அவங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருந்த. அந்த கண்ட்ரோல் பண்ணாத இருக்கும் போது என்ன ஆகுது? அந்த அதிகாரத்தை நான் உடைக்க போறேன். இன்னுமே அதிகாரம் இல்லை. இன்னுமே உன் புயத்தை உடைக்க போறேன். நோ கண்ட்ரோல். நீ ஒன்னும் இல்லாம போக போறேன். இரண்டாவதாக 32
செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபந்தவத்தை காண்பார். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை.
இரண்டாவதாக கனவீனம் எப்படி பண்றாரு? எல்லாம் பவரும் எடுத்துடுறாரு. இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவ்வளவு ஒன்னும் எல்லாம் பண்ணிடுறாரு. ரெண்டாவது உன் குடும்பத்துல இன்னமே வரப்போற உன் பிள்ளைகளுக்கு யாருமே வயதானவங்க ஒருத்தர் உங்க வீட்டுல இருக்க போறதே இல்லை. என்ன சாபம்? மாடி நினைச்சா பயமா இருக்கு. ஏன்? வயது ஆண்டவர் ஆயுசு எதுக்குங்க கொடுக்கிறாரு நமக்கு? நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிட்டையர்ட் லைஃப் ரிலாக்ஸா நம்ம தூங்கிட்டு நல்லா கொளுத்துக்கிட்டு நல்லா காமா இருக்கலாம் அப்படின்னு கடமைகள்லாம் விட்டுட்டு இருக்கலாம். நான் இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஆண்டவருடைய தயவை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் சத்தியங்களை பார்த்து வளர்ந்துருக்கிற அந்த சத்தியங்களை எடுத்து வரப்போற ஜெனரேஷனுக்கு என்னுடைய அனுபவத்தின் மூலமா மற்றவர்கள் கத்து கொடுக்கணும், மற்றவர்களை வளர்க்கணும். தேவராஜ்யத்துல முதிர் வயதுல கனி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீரே. முதிர் வயதுல எவ்வளவு என்னுடைய அனுபவத்தினால வயசானவங்க செய்யற மாதிரி யாருமே செய்ய முடியாது. அவங்களுடைய அனுபவம் எல்லாமே ஸ்பெஷல். அதை போய் என் ராஜ்யத்துக்கு உன்னுடைய அனுபவத்தை எல்லாம் பயன்படுத்தாம நீ என்ன பண்ணிருக்கிற? எனக்கு வயசாயிடுச்சுன்ற ஒரு சாக்குல உன்னுடைய ஞானம் உன்னுடைய அனுபவம் உன் வயதின் அதிகாரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னுடைய வீட்டை ஒழுங்கா நீ பாத்துக்காம உன்னுடைய வயது தன்மையை காமிச்சு நீ ரிலாக்ஸா ரிட்டையர்டா உன்னை ஒரு வேலையும் செய்யாம உன்னை கொடுத்துக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கிற. உங்க வீட்டுல வயசானவங்க எதுக்கு இன்னுமே இருக்கணும்? பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை. எதுக்கு வயசானவங்க? இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைக்கா? பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைக்கா? பாருங்களா தான் மிரட்டுற. இனிமே உங்க வீட்டுல யாருமே வயசானவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு வயதானவன் உன் வீட்டில் இருக்க போறது இல்லை. ஒரு ஜெனரேஷனும் பூக்குற பூ அது பாதிலேயே வாடி போக போகுது. யாருமே ஒரு வயதுக்கு வரப்போறதில்ல. ஒரு பிஷப் பேட்ரிக் என்றவர் அவரு அந்த ட்ரெடிஷன் அவங்க எல்லாம் பார்த்து படித்தவர். அவர் சொல்றாரு ஒரு எருசலேம்ல ஒரு குடும்பம் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் யாருமே 18 தாண்ட மாட்டாங்க. 18 தாண்ட மாட்டாங்களே. என்னடா இதுன்னு பார்த்து அதை ஆராய்ந்தெல்லாம் பார்த்து ரிலையபிளா தெரியல. ஒரு ட்ரெடிஷன் ஒரு பாரம்பரியமா சொல்லப்ப 18 தாண்ட மாட்டாங்க. என்னடா யாருமே 18 தாண்டல, என்னடா ஆச்சு உங்க குடும்பத்துல அப்படின்னு பார்க்கும்போது அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா அது ஏலியுடைய வம்சத்தார். யோசிச்சு பாருங்களேன். ஏலியுடைய வம்சத்தார். ஆண்டவர் சொன்னா நடக்காம இருக்குமா? வயதானவங்க யாருமே உங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. எல்லாம் பட்டுணும். ஃப்ளவர் வரும்போதே போயிடும். ஃப்ளவர் வரும்போதே போயிடும். கனவீனம்னா இதான். யெகோவா கனவீனப்படுத்தினார். மூணாவது
இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாத என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய்.
உபத்திரவத்தை காண்பாய். இது அடுத்ததாக இருக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, இருக்கக்கூடிய வசதிகள், உனக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் எல்லாத்தையும் நான் கசப்பா மாத்தப்படுறேன். நல்லா வசதியா இருந்துகிட்டு நல்லா கொளுத்துக்கிட்டு இதெல்லாம் நீ சம்பாரிச்சு ஒரு பெரிய இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இல்லைங்களா, இதெல்லாத்தையும் நான் கசப்பா மாட்ட போறேன். என்ன உனக்கு வசதி இருக்கோ அது உனக்கு கசப்பா மாறப்போகுது. என்னுடைய ஆலயம், என்னுடைய உன்னுடைய வசதி, உன்னுடைய பராமரிப்பு, சொத்து, சுகம் எல்லாமே சத்ரு அங்க வரப்போற, சத்ரு அங்க வரப்போற. There will be a distress in the dwelling, distress in the dwelling. நாம் இது பார்க்க போறோம். தொடர்ந்து பிலிஸ்தியர்களை வந்து சுக்குநூறா ஆக்கி போட போறாங்க. சுக்குநூறா ஆக்குறது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கிற மெயின் அந்த ஆலயத்தில் இருக்கிற இது உடன்படிக்கை பெட்டி அதையும் அவங்க தூக்கிட்டு போயிட போறாங்க. தூக்கிட்டு போயிட்டோன்னா என்ன ஆலயம் இருக்குது அங்க? ஒருத்தரும் வர வேண்டியது இல்லை, ஒருத்தரும் வரமாட்டாங்க. அந்த ஆலயமும் ஒன்றும் இல்லாமல் போவோம், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போவோம். பாருங்களேன், உனக்கு இருக்கிற வசதிகள் என்ன? இப்போ வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆலயம் இருக்குது, பெரிய சொத்து எல்லாம் இருக்குதுன்னு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகப்போகுது. ஒன்றும் இல்லாமல் போகப்போகுது. ஒன்றும் இல்லாமல் போகிறது மாத்திரம் உன் பிள்ளைகள் என்ன சொல்றாரு பாருங்களேன், 23.
என் பலிபீடத்தை சேவிக்க நான் உன் சந்ததியை நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள்.
ஒருவேளை யாராவது சில பிள்ளைகள் வந்து 18 வயசு 18 இல்லை ஒரு வயசை தாண்டிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து உனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குற, பாரத்தை கொடுக்குற, வியாகுலம் கொடுக்குற பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, வேதனை கொடுக்குற பிள்ளைகள் தான் இருப்பாங்க. ரொம்ப வெக்ஸேஷன், பகிரங்கமாக தன்னுடைய பாவ வாழ்க்கையினாலையும் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ற வாழ்க்கையினால அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீ வெந்து போகணும். இல்லை அவங்களுக்கு வந்த வியாதினாலேயோ, வியாதியிலே இருந்து அந்த குடும்பத்தில் இவ்வளோ பாரமாக இருக்கிறானேன்னு நீ வெந்து போகணும். அந்த மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பாங்க. எப்போ தொடர்ந்து அவங்களுடைய முட்டாள்தனத்தை அவங்க பாவத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய வியாதினாலேயோ இல்லை வறுமையினாலேயோ பிரயோஜனம் இல்லாத தன்மையினாலேயோ உங்க குடும்பம் இப்படி சபிக்கப்படும். என்னத்துக்குமோ பிரயோஜனம் இல்லையே, என்னமோ ஒன்றும் லாயக்கு இல்லையே, ஒரு அப்படி ஒரு சாபம் வந்துடும் உங்களுக்கு. பாருங்களேன், ஒரு பாரமாக தான் மாறி போவாங்க உங்க பிள்ளைகளுக்கு. என்ன பயங்கரம் மாடி. மூணாவது, நாலாவது,
உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாத வயதிலே காவார்கள். ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவரிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யார் ஒரு ஆசாரை ஊழியத்தில் என்னை கேட்டுக் கொள்ளும் என்று கெஞ்சுவார்.
அடுத்ததாக பயங்கரமா போட்டு போறாரு. அடுத்ததாக உன் எல்லா வசதியும் ஒன்றும் இல்லாம போய் அட்டர் பாவர்ட்டி, ரோட்டுக்கு வந்துருவ, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நீ வந்துருவ, பிச்சை எடுக்கிற எல்லா வசதிகளும் போய் நீ ரோட்டுக்கு வந்துருவ. உயிரோடு இருக்கிறவங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளைகளும் தங்களுடைய பொழப்புக்கு ஒன்றும் இல்லாம இப்ப கறிகறியா கறிகறியா சாப்பிடுறாங்க, பொழப்புக்கு ஒன்றும் இல்லாம அப்பம் கொடுத்தா போதும். அந்த கெட்ட குமாரன் வந்து உங்களுடைய வேலைக்காரனா நான் இருக்கிறேங்க அப்படின்னு, இவங்கெல்லாம் டாப்ல இருக்கிறவங்க, இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாரு, ஒரு பிச்சைக்காரனா நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அப்பம் கொடுத்தா போதும், அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. பாருங்களேன், அந்த அப்பத்தை கொடுத்தாவே சந்தோஷப்படுவாங்களாம். அந்த நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. இந்த வேலைக்காரனா வச்சுக்கோங்க, வீட்டுல அடிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு. வகை வகையா சாப்பிட்டு இருந்தவங்க ஒன்னும் இல்லாம போய், வேலையே இல்லாம பிச்சை எடுக்கிறது மாத்திரம் இல்ல, வேலையே இல்லாம போய் அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்றது ஆக்சுவலா நடக்கும். அபியேசர் பாக்குறோம், இப்ப எல்லாம் பார்க்க போறோம், இதெல்லாம் சும்மா இல்ல, ஹிஸ்டரியில ஒன்னா பார்க்க போறோம். இது நடக்கிறது, இதே ஒண்ணு பிலிஸ்தியாங்க முதல்ல நடந்துச்சு. இங்க அபியேசர்ன்ற அவங்க குடும்பம், இவங்க வம்சத்துல தான் வருது, வந்ததுக்கு ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க அவங்க குடும்பம். இதெல்லாம் நடக்கிறத பாக்கலாம். கடைசியாக அஞ்சாவது, ஆத்மீகம் பிணையாசுக்கும் என்ன ஆகும்ன்றாரு 34.
குமாரின்
இதெல்லாம் நடக்காதுன்னு நீ நினைக்காத, இது எப்ப தெரியுமா ஆரம்பிக்கும், முதல்ல ஒரு ரெண்டு பையன்களை வெட்ட போறாங்க, ஆப் நீ பிணையாச்சு ஒரே நாள்ல சாக போறாங்க, அப்பதான் ஆரம்பிக்க போகுது, அப்பதான் ஆரம்பிக்க போகுது, அப்பதான் அந்த வேர்ட் ஆஃப் காட் நிறைவேற ஆரம்பிக்க போகுது, நிறைவேற ஆரம்பிக்க போகுது, பிள்ளைகள் இறக்கும் போது. இதுதான் அவனுக்கு அடையாளம், இதுதான் அவனுக்கு அடையாளம், இதுதான் காடுடைய வேர்டிக்ட், காடுடைய வேர்டிக்ட். நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒருவேளை இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு போய் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தயார் பண்ணி ஏஞ்சல் டிவியில சால்வேஷன் டிவியில இவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க பாருங்க. சபையில விளையாடுறது தான் என்ன நடக்கும்னு தெரியுதா, என்ன நடக்கும் தெரியுதா, ஆண்டவருடைய ஆலயத்துல விளையாடுறதுன்னா நிச்சயமாவே பல பேர் வந்து இது கிறிஸ்தவமே இல்லை அப்படின்வாங்க இல்லைங்களா. அன்பானவர்களே அப்படியெல்லாம் செய்வர் காட்டார், அன்பானவர்களே ஏதோ பழையப்பாடு தேவன் அன்பானவர்களே அந்த டைம்ல அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாத அன்பானவர்களே சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஆனா இதுதான் தெய்வம், இன்னைக்கு இருக்கிற தெய்வமும் அதான், அந்த அந்த மாதிரி தெய்வத்தை மறைச்சி போலியான தெய்வத்தை ஒரு வேதத்துக்கு முரணான ஒரு இயேசுவை தான் பிரசங்கிக்கப்படுது இல்லைங்களா. அதனாலதான் கிறிஸ்தவம் இப்படி இருக்கு, கிறிஸ்தவ தேவ பயம் இல்லாம இருக்குது, தேவ பயம் இல்லாம இருக்குது. ஒரு வாட்டி ஜோனாதன் எட்வர்ட்ஸ் என்றவர் சின்னஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிரி காட், அது பெரிய பிரசங்கம், இன்னைக்கு கூட நெட்லலாம் இருக்கு, நீங்க போய் படிக்கலாம், ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. கடவுள் பயம் வரணும்னா அதை படிக்கணும், கடவுள் பயம் வரணும்னா அதை படிக்கணும். அதை கேட்டவங்க எல்லாம் மிரமிரண்டு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தர் சீட்ல இருக்கு எல்லாம் ஒழுங்கா சாஸ்தகம் வந்து அழுகுறாங்க, பயங்கரமான பிரசங்கம். பாவிகளுடைய கையில் கோபமுள்ள தேவன், அவங்க மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு எடுத்துருவார், என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. உலகத்திலேயே இந்த புலி புலிகிறாரு, உண்மையில உங்களுடைய வம்சமே என்ன மாதிரி, இதை விட என்ன, யாருமே குடும்பத்துல ஆயுசுக்கு வரமாட்டாங்க, யாராவது இருந்தாங்கன்னா அது ரொம்ப வியாதி பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க, ரொம்ப இதா தான் இருப்பாங்க, வம்சம் எல்லாம் அழிஞ்சு பிச்சை தான் எடுக்க போகுது, உனக்கு ரெண்டு பிள்ளைகளை சாகிறத நீ பார்க்க போற, இதை விட தண்டனைகள் எவ்வளவு கொடுமை. இந்த உலகத்துல என்னென்ன செய்யணும், என்னை கனவீன, என்னை அசட்டையா எண்ணுகிறவர்கள் அவர்களை கனவீனப்படுத்துவார். அப்ப இந்த கடவுளுடைய கையில நம்ம யாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமா இருக்குமே, விழுவது பயங்கரமா இருக்குமே. அந்த பயத்தோடு நான் பேசுறேன், அந்த பயத்தோடு நம்ம எல்லாரும் இதை பார்த்து சிந்திச்சு வாழ முயற்சி செய்யணும் சரிங்களா. பயன்பாடு சில காரியங்கள் நோட் பண்ணியிருந்தேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அதே ஆப்போசிட், நல்ல செய்தியோடு முடிக்கணும் இல்லைங்களா. எல்லாரையும் உங்களை சோகப்படுத்தி அனுப்பக்கூடாது, என்னை கனம் பண்ணுகிறவர்களே, கனம் பண்ணுகிறவர்களே, நான் கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவரே என் உள்ளத்தில் நான் உன்னை எப்படி கனம் பண்ணுறேன், என் உள்ளத்தில் அவரை கனம் பண்ணால் என்ன ஆகும், உலக அறியாத சமாதானம் என் மனசில் இருக்கும், உலகம் தராத சந்தோஷம் என் மனசில் இருக்கு, என் உள்ளத்தில் தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் கனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் பரிசுத்தம் படுத்துங்க, பேதுரு சொல்றாரு இல்லைங்களா. பரிசுத்தப்படுத்தும் போது என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சந்தோஷம் உள்ளே இருக்கும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவரை கனம் பண்ணணுமே, நம்ம குடும்பத்தில் ஆராதனை வைக்கணுமே, நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஆராதனை வைக்கணுமே, பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கள் வசனத்தை பேசி அது ஆண்டவர் வீட்டில் பிள்ளைகளை கனம் பண்ணும்போது அந்த வீட்டில் ஒருபோதும் அவிசுவாச பிள்ளைகள் எப்படிங்க இருக்க முடியும், ஏழி மாதிரி பிள்ளைங்க எப்படிங்க பிறக்க முடியும், தவறான வழியில் போகிற பிள்ளைங்க எப்படி இருக்க முடியும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுறேன்றேன்னு அந்த பிள்ளைகள் எக்ஸாம்லாம் ஃபர்ஸ்ட் வராதா இல்லைங்களா. அதெல்லாம் விட்டுட்டு நான் எக்ஸாம் தான் படிக்கணும்னா என்ன அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்னு பாக்குறீங்க இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம வேலையில அந்த சர்ச்ல, சர்ச் ஆக ஆண்டவர் கனம் பண்ணுகிற ஒரு மக்களா இருந்தோம்னா எவ்வளவு நம்மளை உயர்த்துவார் அவருடைய நாமத்துக்காக இல்லைங்களா. ஜெபம், அருமையான ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களுக்கு தேவ பயத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே, உண்மை கனம் பண்ணுகிறவர்களை நீ தேவன் கனம் பண்ணுகிறீர்கள். இதை தான் வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம், ஆபிராமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், மோசேவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்குறோம் ஆண்டவரே, தானியலுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். உனக்கு அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன நடக்குதுன்னு ஏலியுடைய வாழ்க்கையில், காயினுடைய வாழ்க்கையில், யூதாசுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆண்டவரே, ஏரோதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த பராமரிப்பின் பார்வை, அண்ணாக்கு ஏற்பட்ட பார்வை எங்களுக்கு தாரும், எங்கள் கோளாறான பார்வையை மாற்றி தேவனுக்கு பயந்து வாழ எல்லாத்தையும் ஆளுகிற மாட்சிமை உள்ள இறையாண்மை உள்ள தேவனு கீழே தாழ்மையை அடங்கி வாழ, ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு அடங்கி தேவ பயத்தில் வாழ எங்களுக்கு கட்டுத்தார். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு நம்ம இந்த கூட்டத்தை